அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தியறிக்கை பின்னர் செய்தியரங்கில், இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களில் 52 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறித்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய துணை தூதர் அளித்த தகவல்கள்.
எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து 134 பேர்ல வந்து 20 பேர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜாஃப்னா ஜூரிஸ்டிக்ஷன்ல திருகோணமலையில வந்து 32 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு.
வீட்டு வேலையாட்கள் பாதுகாப்பு குறித்து இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது குறித்த தகவல்கள். பிறகு, இந்தியாவில் போலியோ என்ற இளம்பிள்ளை வாத நோய் முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். இந்நோயால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு சந்திக்கும் நாளாந்த பிரச்சனைகள் குறித்த ஒரு செவி.
ஒரு கட்டிடத்திற்குள் நுழைவதோ, ஒரு திரைப்பட அரங்குக்குள் நுழைவதோ, ஒரு நூலகத்திற்குள் நுழைவதோ, எந்த ஒரு பொது கட்டிடத்திற்குள் நுழைவதும் இன்னமும் பிரம்ம பிரயத்தனமாகத்தான் இருக்கிறது இந்தியாவில் என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம்.
இன்ன பிற செய்திகளும், நிகழ்ச்சி நேர்த்தியாக விளையாட்டு அரங்கமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ராணுவத்திலிருந்து ஓடிய நூற்றுக்கணக்கானவர்கள் தலைநகர் பேங்கோய்க்கு திரும்பி வந்து தம்மை மீண்டும் பதிவு செய்து கொள்கின்றார்கள். கடந்த ஆண்டு செலிகா முஸ்லிம் கிளர்ச்சி குழுவினர் நாட்டில் சதிப்புரட்சியின் மூலம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் இராணுவத்தில் இருந்த பல கிறிஸ்தவர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று பயந்து அதிலிருந்து ஓடிவிட்டார்கள். கடந்த சுமார் ஒரு வருடமாக மத்திய ஆப்பிரிக்க குடியரசு இனக்குழுக்களுக்கு இடையேயான மோதலில் சிக்கி தவிக்கின்றது. எனினும் நாட்டில் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலை முடிவுக்கு வந்துள்ளது என்று தற்காலிக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள அலெக்சாண்டர் ஃபெர்டினாண்ட் நியூடன் கூறியுள்ளார். ஆயுததாரிகள் மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மிகவும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ள அவர், அவர்களின் காலம் மலையேறிவிட்டது என்றும் கூறினார்.
சிரியாவில் முற்றுகைக்குள்ளாகியுள்ள பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை சென்றடைவதற்கு மனிதநேய பணியாளர்களுக்கு அரசு அனுமதி அளிக்கக்கூடும் என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோ கூறியிருக்கிறார். அரச படைகளுக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே பல மாதங்களாக நடந்து வரும் மோதல்களால் கிட்டத்தட்ட பட்டினியை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களுக்காக ஐநா தொடர்ந்தும் கவலை வெளியிட்டு வருகிறது. அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரியுடனான சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட லாவ்ரோ, சிரியாவின் சில பகுதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் பற்றியும் ஆராயப்பட்டதாக கூறினார். ஜெனீவாவில் அடுத்த வாரம் நடக்க இருக்கின்ற அமைதி பேச்சுக்களில் சிரியாவின் எதிரணி பங்கெடுக்குமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை.
தாய்லாந்தில் அடுத்த மாதம் திட்டமிடப்பட்டுள்ள பொது தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகளை சந்திக்க பிரதமர் இங்லுக் ஷின்வத் முன்வந்துள்ளார். இதை நீதித்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தினார்.
This is not a long delay. Maybe it's good because maybe we can talk to the people concerned, to the factions concerned.
இதனிடையே தலைநகர் பேங்காக்கின் மிகவும் ஜனசந்தடி மிகுந்த பல சாலை சந்திப்புகளை முடக்கி பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் மத்திய பேங்காக் முழுவதையும் ஸ்தம்பிக்கச் செய்தனர். இதுவரை பிப்ரவரி மாதம் 2 நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள தேர்தலை தள்ளிப்போட சட்ட ரீதியிலான வழி இல்லை என்று இங்லுக் அவர்களின் அரசு வலியுறுத்தி வந்தது. எனினும் தேர்தலை பின்போடுவது குறித்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு போராட்டக்காரர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை என்று தலைநகர் பேங்காக்கில் இருக்கும் பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
பாப்பர்சர் பிரான்சிஸ் கருக்கலைப்பினை கண்டித்து பேசியிருக்கிறார். வத்திக்கானுக்கான ராஜ்ய அதிகாரிகளுடனான வருடாந்த உரையில் கருக்கலைப்புக்கு உள்ளாகும் உயிர்கள் பகலின் வெளிச்சத்தை பார்க்கவே போவதில்லை என்று பாப்பர்சர் கூறியிருக்கிறார்.
Desta orrore il solo pensiero che vi siano bambini che non potranno mai vedere la luce vittime del lavoro.
உலகெங்கிலும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரவும் மிக பலவீனமான நிலையில் உள்ளவர்களை பாதுகாக்கவும் சர்வதேச சமூகம் இன்னும் அதிகம் செய்ய வேண்டியிருக்கிறது என்றும் பாப்பர்சர் பிரான்சிஸ் தெரிவித்தார். அவரது கருத்தை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் பழமைவாதிகள் வரவேற்பார்கள் என்று செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முன்னைய பாப்பர்சர்களைப் போல பாப்பர்சர் பிரான்சிஸ் கருக்கலைப்பு வழக்கத்துக்கு எதிராக வாய் திறந்ததே இல்லை என்று பழமைவாதிகள் குற்றஞ்சாட்டி வந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் இளம்பிள்ளைவாத நோய் முற்றாக மொழிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மிக முக்கியமான ஒரு மைல்கல் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 3 போலியோ நோயால் யாரும் தாக்கப்படவில்லை என்பதற்கு அரசியல் உறுதிப்பாடும் 20 அதிகமான தன்னார்வலர்களின் பணியுமே முக்கிய காரணம் என்று அமைச்சர் குலாம் நபி ஆசாத் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக புதிதாக யாரும் போலியோ நோயால் பாதிக்கப்படவில்லை என்பதை தங்களால் உறுதி செய்ய முடியுமானால் எதிர்வரும் மார்ச் மாதம் போலியோ நோயை இந்தியா முற்றாக ஒழித்துள்ளது என்பதை சட்ட ரீதியாக தங்களால் அறிவிக்க முடியும் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகள் வரும் 20ஆம் தேதியன்று சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில், இலங்கையில் தற்போது சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களில் ஒரு தொகுதியினர் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். 52 மீனவர்கள் விடுதலையானது குறித்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் துணை தூதர் மகாலிங்கம் அளித்த தகவலை அடுத்து கேட்கலாம்.
எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து 134 பேர்ல வந்து 20 பேர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. 124 பேர் என்ன இருக்காங்க ஜாஃப்னா ஜூரிஸ்டிக்ஷன்ல. திருகோணமலையில வந்து 32 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. இங்க ஓவரால் ரஃப்லி அபவுட் 275 போச்சுன்னா 141 அங்க இருக்கு. ட்ரிங்கோ அண்ட் புத்தளம் அந்த மாதிரி ஏரியாவில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணுவாங்க. இப்ப வந்து எப்படின்னா நாங்க பண்ணனா அவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணா நாங்க பண்ணுவோம், அந்த மாதிரி நடக்கும். இன்னைக்கு இங்க அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இலங்கை மீனவர்களும் அங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்தியாவில அங்க எவ்வளவு பேர் ரிலீஸ் பண்ண போறாங்கிறது அது வந்து கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட், ஒரிசா கவர்மெண்ட், அவங்க தான் டிசைட் பண்ணணும்.
யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய துணை தூதர் மகாலிங்கம் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு செல்லும் வீட்டு பணியாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்சாமி.
இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பெருமளவிலான தொழிலாளர்கள் சவுதி அரேபியாவுக்கு செல்கின்றனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புள்ளி விவரங்களின்படி இலங்கை தொழிலாளர்கள் சுமார் 4.5 லட்சம் பேர் சவுதியில் இருக்கின்றனர். அவர்களிலும் பெரும்பாலானவர்கள் பெண்கள், குறிப்பாக வீட்டு பணி பெண்கள்.
பார்சவியன் திக்கம இக்கங்கவன இயல கொந்தேசி அந்தர்கத் ரக்கியா கியூசுமாக் சந்தா மூலிக இக்கங்கத்தாவே நதிகர கனியம்.
இந்த இருநாட்டு ஒப்பந்தத்தின் மூலம் வீட்டு பணிப்பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தொழிலிடம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இருதரப்பிலும் மிக முக்கியமான நிபந்தனைகள் அடங்கிய அடிப்படை தொழில்சார் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் இதன் மூலம் எட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கூடுதல் சம்பளம், பாதுகாப்பான தொழிலிடம், சர்வதேச உடன்படிகளுக்கு அமைய தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான பாதுகாப்பு போன்ற முக்கியமான நன்மைகளை எட்ட முடியும் என்று பிபிசியிடம் கூறினார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பேச்சாளர் மங்கள ரந்தனிய. இலங்கை தொழிலாளர்கள் பெருமளவில் தொழில் புரியும் சவுதி அரேபியாவின் ரியாத், தமாம் மற்றும் ஜெட்டா ஆகிய 3 நகரங்களிலும் இலங்கை தூதரக அலுவலகங்களினால் தொழிலாளர் பாதுகாப்பு நிலையங்கள் நடத்தப்படுவதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறுகிறது. கடந்த காலங்களில் இலங்கையைச் சேர்ந்த பல வீட்டு பணிப்பெண்கள் சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வீட்டு எஜமானர்களால் சித்திரவதைகளுக்கு உள்ளாகி நாடு திரும்பியிருக்கிறார்கள். பல பெண்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து சடலங்களாக கூட இலங்கைக்கு வந்து சேர்ந்திருப்பதாக உறவினர்கள் கடந்த காலங்களில் முறையிட்டிருக்கிறார்கள். சவுதிக்கு வீட்டு வேலைக்காக சென்று சித்திரவதைகளுக்கு உள்ளாகி நாடு திரும்பிய மலேகத்தின் கினிகத்தினியைச் சேர்ந்த மஞ்சுளா என்ற 33 வயது பெண்ணிடம் பேசினேன்.
ரூம் உள்ளுக்கு போட்டு அடிச்சா டோக்கில எல்லாம் கண்ணம்லாம் வீங்கிட்டா இருந்துச்சு. நான் ஸ்ரீலங்காவுக்கு வரையில அப்புறம் இந்த கழுத்துக்கெல்லாம் இந்த கீழே மொப் பண்றது அதுல இருந்த வயர் அப்படியே போட்டு சுத்தி நான் கழுத்தோடு சுத்தி எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தா அப்படியே அடிச்சு காலெல்லாம் வீக்கும். நான் வீட்டுக்கு வரையில ஹஸ்பண்ட் என்னை தூக்கிட்டு தான் வந்தாரு. அவ்வளவு கஷ்டமா நான் வந்தேன்.
என்ன காரணத்துக்காக உங்களை அந்த வீட்டு உரிமையாளர் உங்களை அடிச்சாரு?
அடிச்சது வந்து எனக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டான் சரியா டைமுக்கு. உங்க ஹஸ்பண்ட் நான் கால் பண்ண எனக்கு சம்பளமும் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சுருக்கா கேட்டு சொல்லுங்கன்னு அப்புறம் இந்த ஏஜென்சில இருந்து அங்க கால் பண்ணிருக்காங்க சவுதி ஏஜென்சிக்கு. அப்புறம் அவங்க கால் பண்ணி அந்த வீட்டுக்காரிக்கு சொன்ன பிறகுதான் நீ வீட்டு நீ ஏஜென்சிக்கு தானே நீ கால் பண்ண அவனுக்கு செய்யறதுன்னு போன் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப வீக்கா போயிட்டு அந்த வீட்டுல என்னைய அடிச்சு அடிச்சு ரொம்ப ஐயோ அப்படி ஒரு வீக் வேலை செய்யற எனக்கு உடம்புல சத்து இல்லை. நான் சொன்னேன் எனக்கு சத்து இல்லை, எனக்கு சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி விடணும். அப்புறம் தான் லோக்கல் ஃபிளைட்ல போட்டு நாலு நாள் சென்றுதான் நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன்.
இலங்கை அரசாங்க அதிகாரிகளோட இது பற்றி நீங்கள் முறைப்பாடு செஞ்சீங்களா?
நான் கண்டி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அந்த ஆயத்தனைக்கு நான் போனேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சு கழிச்சு சொன்னாங்க, இந்த இதுக்கு ஒன்னும் செய்ய இயலாது, கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா, எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னாரா. இன்சூரன்ஸ் எல்லாம்
உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கான நட்ட இடோ அல்லது சம்பள பாக்கியோ கிடைக்கலையா?
ஒண்ணுமே கிடைக்கல சார். நான் அங்க வந்து கேண்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாசமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்
என்றார் மஞ்சுளா. வெளிநாட்டு தொழில் முகவர்கள் என்ற பெயரில் போலி முகவர்களும் இடைத்தரகர்களும் மலேக தோட்டங்களை இலக்கு வைத்து அதிக அளவில் படையெடுத்து வருவதாக உள்ளூர் செய்தியாளர்கள் தமிழிசையிடம் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசு முதலில் உள்ளூர் தொழிற்சட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அங்கு வலுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்சாமி. வரவு செலவு அறிக்கை தோற்கடிக்கப்பட்டால் பிரதேச சபையின் தலைவர் பதவி விலக தேவையில்லை என்று இலங்கை உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. பிரதேச சபையின் பல தலைவர்கள் பதவி இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
அண்மை தினங்களில் ஆளும் கட்சியின் ஆட்சி நிலவும் சில பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்ட பின்பு அதன் தலைவர்கள் நீக்கப்பட்டனர். இவ்வாறு நீக்கப்பட்ட ஹோமாகம பிரதேச சபையின் தலைவர் ஏ டி குமாரசிறி தாக்கல் செய்த மனுவொன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உச்சநீதிமன்ற நீதிபதி ஷிராணி திலகவர்தன இதனை தெரிவித்தார். அதேபோன்று தன்னை பதவி நீக்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள முடிவை தற்காலிகமாக நிறுத்துமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டதாகவும் மனுவை சமர்ப்பித்த ஹோமாகம பிரதேச சபையின் பதவி நீக்கப்பட்ட தலைவர் ஏடி குமாரசிறி பிபிசியிடம் தெரிவித்தார்.
அப்பே பெமினில் விபாகிட்ட கத்தா யாரகின உசாவியின் நியோகக்கலா.
ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த சகல உறுப்பினர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட பின்னரே நான் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தேன். ஆயினும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அதனை இரண்டு முறை தோக்கடித்தனர். தனிப்பட்ட காரணங்கள் கருதியே இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றனர். இதனை அனுமதிக்க முடியாதென உச்சநீதிமன்றம் இன்று வெளிப்படையாக தெரிவித்தது. இவ்வாறான செயல்களின் மூலம் மக்களின் ஆணை உதாசீனப்படுத்தப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதன் பின்பு சம்பந்தப்பட்ட மனு எதிர்வரும் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமூகமளித்து விளக்கங்களை சமர்ப்பிக்குமாறு ஹோமாகம பிரதேச சபையின் சகல உறுப்பினர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று தெரிவித்தார் ஹோமாகம பிரதேச சபையின் பதவி நீக்கப்பட்ட தலைவர் ஏ டி குமாரசிறி.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார் அளித்த விவரங்களை கேட்டீர்கள். இலங்கையின் மூத்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படும் அன்புமணி எனப்படும் ஈரா நாகலிங்கம் தனது 78வது வயதில் காலமானார். அவருடைய வாழ்க்கை குறிப்பை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் அன்புமணி என அறியப்பட்ட மூத்த இலக்கியவாதியும் எழுத்தாளருமான இரா நாகலிங்கம் தனது 78வது வயதில் காலமானார். 1954 அன்புமணி என்ற பெயரில் எழுத்தாளர் உலகிற்கு அறிமுகமான அன்னார் இலக்கியம், நாடகம், சிறுகதை, நாவல் என பல்வேறு துறைகளில் விருதுகளையும் கௌரவங்களையும் பெற்றுள்ள ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல இலக்கியவாதியும் ஆவார். 1954 கிராமபோன் காதல் என்ற தலைப்பில் இந்தியாவிலிருந்து வெளியாகும் கல்கி இதழில் வெளியான சிறுகதையே இவரது முதலாவது படைப்பு என்று கூறப்படுகின்றது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இலக்கிய பணியில் ஈடுபட்டு வந்த அன்புமணியின் மறைவு குறித்து மூத்த எழுத்தாளரான ஜுனேதா ஷெரீப்.
இலக்கியவாதி மட்டுமல்ல அவர் பல நாடகங்கள், கவிதைகள், கட்டுரைகள் போன்றவற்றையும் கூட எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு எழுத்தாளர் சமுதாயத்துக்கு அது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஏனென்றால் அவர் தமிழில் மிக சிறந்த தரமான எழுத்தாளர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள். அவர்களில் அன்புமணியும் ஒருவராக இருந்தார். அதிகமாக இலங்கையில் உள்ள மிக பிரபலமான பத்திரிகைகளிலெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கின்றார். சஞ்சிகைகளிலெல்லாம் எழுதியிருக்கின்றார். அவர் தன்னுடைய தகப்பனாரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எழுதிய ஒரு நாவல் ஒரு பிரசித்தமான ஒரு நாவலாக இருந்தது
என்று மறைந்த எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான அன்புமணியை நினைவு கூர்ந்தார் மூத்த எழுத்தாளரான ஜுனேதா ஷெரீப்.
செய்திகளை தந்தவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். கடந்த 3 ஆண்டுகளில் போலியோ தாக்கிய சம்பவம் ஒன்று கூட வெளிவராத நிலையில் இந்தியா தன்னை போலியோ அற்ற நாடு என்று அறிவிக்கும் நிலையை இன்று எட்டியிருக்கிறது. போலியோ அல்லது இளம்பிள்ளை வாதம் என்று அறியப்படுகின்ற இந்த நோய்க்கு எதிரான சொட்டு மருந்து கொடுக்கும் முகாம்களை நாடு முழுவதும் இந்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாகவே நடத்தி வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மணிவண்ணன்.
இந்திய அரசின் இந்த அறிவிப்பு இன்று வருகிறது என்றாலும் உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவிலிருந்து வந்த கடைசி ஆய்வு மாதிரிகள் சிலவற்றை பரிசோதித்து பார்த்துவிட்டு பின்னர் பிப்ரவரி 11ஆம் தேதி தான் இதை அங்கீகரிக்கும். இந்தியாவில் போலியோ தாக்கிய கடைசி சம்பவம் மேற்கு வங்க மாநிலத்தில் 2011 தெரிய வந்தது. அங்கு ஒரு 18 வயது பெண்ணுக்கு இந்த நோய் தாக்கியிருந்தது. 2009ஆம் ஆண்டில் இந்தியாவில் 741 போலியோ தாக்கிய சம்பவங்கள் பதியப்பட்டிருந்தன. இந்த காலகட்டங்களில் பொதுமக்களுக்கு போலியோ தடுப்பு மருந்து தருவதன் மூலமே இந்த சாதனை எட்டப்பட்டிருக்கிறது. இது பெரும்பாலும் இந்தியாவின் பொது சுகாதாரத்துறையில் பெரும் வெற்றியாக கருதப்படலாம். போலியோ தடுப்பு சொட்டு மருந்து தரும் பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்தியாவில் சுமார் 23 லட்சம் தன்னார்வ தொண்டர்கள் 209 மில்லியன் வீடுகளுக்கு சென்று சுமார் 17 கோடி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து தந்தனர். இந்தியாவில் போலியோ ஒழிப்பை ஒரு பிரம்மாண்டமான மைல்கல் என்று வர்ணித்த ஐநா மன்ற குழந்தைகள் நிதியத்தின் இந்திய பிரிவின் போலியோ தடுப்பு நடவடிக்கைகள் பிரிவுக்கான தலைவி நிக்கோல் டாய்ச், இனி புதிதாக தோன்றியிருக்கும் ஒருவகை தட்டம்மையை ஒழிப்பதை இந்தியா புதிய இலக்காக கொண்டிருக்கிறது என்றார்.
Probably one of the biggest achievements in public health during most of our lifetime. First of all, for any country to eradicate polio.
இது ஒரு நம்ப முடியாத சாதனை. நமது பெரும்பாலானோரின் வாழ்க்கையில் ஆயுட்காலத்தில் கண்ட மிக பெரிய பொது சுகாதார வெற்றி. எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே போலியோவை ஒழிப்பது என்பது கடினம். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இதை ஒழிப்பது என்பது மிக கடினமானதாக கருதப்பட்டு வந்தது. எனவே இப்படிப்பட்ட மிக அதிக போலியோ நோய் தாக்கிய ஒரு நிலையிலிருந்து போலியோ தாக்கிய சம்பவங்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது என்பது மிகவும் உற்சாகத்தை தரும் விஷயம்.
போலியோ நோய் ஒழிக்கப்பட்டதாக இந்தியா அறிவித்திருந்தாலும் இனி இந்த நோய் மீண்டும் அபூர்வமாக தலை தூக்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்று தமிழ்நாட்டில் பொது சுகாதாரத்துறை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற டாக்டர் இளங்கோ அவர்களை கேட்டேன்.
நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு ஆபத்து இந்தியாவில் வந்து இந்த ஓரல் போலியோ வேக்சின் மட்டுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம், கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வாய் வழியாக கொடுக்கக்கூடிய அந்த ஓரல் போலியோ சொட்டு மருந்தினால் 10 லட்சம் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு அந்த போலியோ சொட்டு மருந்தினால் வந்து போலியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் உண்மை, அறிவியல் பூர்வமான உண்மை. ஸோ அதற்கு மாற்றாக வந்து சில மேலை நாடுகள் வந்து இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் வந்து ஆல்ரெடி கொடுத்து அவர்கள் வந்து முற்றிலுமாக போலியோவை ஒழித்திருக்கின்றார்கள். ஆகையினால என்னுடைய அந்த ஓரல் போலியோ வேக்சின் வாய் வழியாக கொடுக்கக்கூடிய ஓரல் அந்த சொட்டு மருந்து மட்டுமே வந்து முழு தீர்வு ஆகாது என்பது என்னுடைய கருத்து. ஆகையினால வந்து இந்த நிலைமையில இப்போதைக்கு இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் அது கொஞ்சம் உடனே வந்து அரசு அந்த திட்டத்தையும் அதையும் வந்து இந்த ரெகுலர் போலியோ இம்யூனைசேஷன்ல இணைத்து அந்த அதையும் சேர்த்தாருங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து 100% நம்ம வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து போலியோ வராத நிலையை வந்து இந்தியாவில் ஏற்படுத்த முடியும்
என்றார் டாக்டர் இளங்கோ. கடந்த ஆண்டுதான் உலக சுகாதார நிறுவனம் போலியோ அதிகமாக பரவியிருக்கும் நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியாவை நீக்கியது. இன்னும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் இருக்கின்றன. 1980 இந்தியாவில் பெரிய மை நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இரண்டாவதாக இப்பொழுது போலியோ என்ற இந்த இளம் பிள்ளைவாத நோயும் ஒழிக்கப்படுகிறது.
இந்தியாவின் அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒலிபரப்பாளர் ஹெச் ராமகிருஷ்ணன் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர். போலியோ நோய்க்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கங்களிலும் பல ஆண்டுகளாக அவர் ஈடுபட்டு வருகிறார். போலியோ நோய் அறிவிக்கப்பட்டது என்ற போலியோ நோய் முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு குறித்த அவரது கருத்து மற்றும் நோய் குறித்த தனிப்பட்ட அனுபவம் குறித்து கேட்டார் மணிவண்ணன்.
போலியோவினால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 68-70 ஆண்டுகளாக போலியோவை தூக்கி கொண்டே சென்று கொண்டிருக்கும் ஒருவன் என்ற முறையில் இதை நான் மகிழ்ச்சியாக வரவேற்கிறேன். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம். ஏனென்றால் இந்தியாவில் பல குக்கிராமங்களில் என்ன நடக்கிறது என்ற தகவல் சரியாக வந்து சேர்கிறதா என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த போலியோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் வரவில்லை என்ற செய்தியே தேன்மந்து பாயுது காதுநிலே, அப்படிதான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா நான் அதை அனுபவிக்கிறவன், அனுபவிச்சவன்.
இளம்பிள்ளை வதம் என்ற அந்த போலியோவினால் பாதிக்கப்பட்ட நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு தாக்குதல் என்பது உங்களுக்கு எந்த விதமான ஒரு, அதாவது இயல்பு வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு எந்த விதத்திலே இது ஒரு இடைஞ்சலாக இருந்தது என்பதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா?
அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. நான் வந்து இப்பொழுது ஆங்கிலத்தில் வந்து டிஃபரன்ட்லி ஏபிள்டு, பிசிக்கலி சேலஞ்சு அப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். அதே போல இங்கும் தமிழிலும் அதே அதற்கேற்றார் போல மொழிபெயர்த்தெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் ஊனமுற்றவன் தான், ஊனமுற்றவர்கள் தான் நாங்கள். அது எனக்கு எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. இந்த ஊனத்திற்கு தகுந்தபடி சமூகத்தில் எந்த விதமான வசதியும் கிடையாது. நீங்கள் இப்ப பேசிக் கொண்டிருக்கும் லண்டன் போன்ற மாநகரங்களிலோ, அல்லது நான் பலமுறை அமெரிக்கா போன்ற பல வளர்ந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், அங்கெல்லாம் இருப்பதைப் போலவோ எந்த விதமான வசதியும் நமது இந்தியாவில் இன்னமும் ஏற்படவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். ஒரு கட்டிடத்திற்குள் நுழைவதோ, ஒரு திரைப்பட அரங்குக்குள் நுழைவதோ, ஒரு நூலகத்திற்குள் நுழைவதோ, எந்த ஒரு பொது கட்டிடத்திற்குள் நுழைவதும் இன்னமும் பிரம்ம பிரயத்தனமாகத்தான் இருக்கிறது இந்தியாவில் என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். அதே போல பேருந்துகளில் ஏறுவது இறங்குவது, ஏதோ ஒரு 300 பேருந்துகளுக்கு ஒரு பேருந்து வேண்டும் என்றால் இப்படி செய்து பார்க்கிறார்கள், இன்னும் அது அமலுக்கு வரவில்லை. ஆக இது மிகுந்த சிரமத்துக்கிடையே தான் நாங்கள் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்தியாவிலே இப்பொழுது போலியோ அறவே ஒழிக்கப்பட்டது என்று இப்போது இன்றைக்கு இந்தியா அறிவித்திருந்தாலும், ஏற்கனவே போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்க்கையில் பெரும்பகுதியை கழித்துவிட்ட உங்களை போன்றோர்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, இந்தியாவில் அரசுகள் என்ன உதவிகளை செய்ய வேண்டும், அதற்கான ஆதரவு நடவடிக்கைகள், ஆதரவு சேவைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சுருக்கமாக சொல்ல முடியுமா?
50 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலைமையை பார்க்கும் போது இப்போது நிலைமை பெருமளவுக்கு சீரடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு அரசாங்கத்திடமும் சரி, மற்றவர்களிடமும் சரி, ஒரு சமூக உணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. 1995 இந்திய அரசு இதற்காக ஒரு பாதுகாப்பு சட்டத்தையே கொண்டு வந்தது. இதெல்லாம் வரவேற்கக்கூடியது தான். இருந்தால் அந்த சட்டம் அமல் செய்யப்படவில்லை, அமல் கொஞ்சமாக அமல் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அது வந்து முற்றிலுமாக ஒரு ஊனமுற்றவர் மற்றவர்களைப் போல வாழ முடியும் என்ற நிலைமை இன்னும் ஏற்படவில்லை. ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது உண்மை, அது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த உணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் நான் ஊனமுற்றவனாயிருக்கிறேனே என்ற ஆதங்கத்தை நான் சந்திக்கும் பல ஊனமுற்றவர்களிடம் என்னால் காண முடிகிறது என்பது வருந்தத்தக்க விஷயம்தான்.
இந்திய அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒலிபரப்பாளர் ஹெச் ராமகிருஷ்ணன் அளித்த சுவிக்கிட்டீர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் நீதிபதி பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர்கள் சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றிருக்கிறது. இதுகுறித்து நமது பண்பலை நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் 12 நீதிபதிகளை நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்ட பட்டியலை திரும்பப் பெறக்கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் அளித்த இடைக்கால தடை இன்று நீக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீடு இன்று நீதிபதிகள் PS சௌஹான், செல்லமேஸ்வர் ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது அட்டர்னி ஜெனரல் வாகனபதி ஆஜராகி வாதாடுகையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றிட கூறினார். அதேபோல் இதுபோன்ற வழக்கில் தகுதியற்றவருக்கு பரிந்துரை அளிக்கப்பட்டிருந்தால் வழக்கு தொடர வாய்ப்பு உள்ளதாகவும், இந்த நியமனங்களில் இடஒதுக்கீடு கோருவது சரியில்லை என்றும் தெரிவித்தார். நடைபெற்ற விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தமிழக அரசு, மத்திய அரசு மற்றும் சட்ட அமைச்சகம் ஆகியோர் 4 வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்க கோரியுள்ளது. இந்த வழக்கு விசாரணை இனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற என்றும், உச்சநீதிமன்றத்தின் அமர்வு முன்பு இது விசாரிக்கப்படும் என்றும் செய்தி நிறுவனம் ஒன்று கூறியுள்ளது. நியமனத்திற்காக சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்றும் கூறப்பட்டது. அதோடு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்பட்டதாகவும் மனுதாரர்கள் கூறியிருந்தனர்.
சில காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த திரைப்பட நடிகை அஞ்சலி தேவி இன்று காலமானார். இது குறித்த விவரங்களுடன் சங்கீதா ராஜன்.
தமிழ் திரையுலகின் ஆரம்ப காலங்களில் பல புராண கதைகளில் நடித்து ரசிகர்களிடம் பெரும் புகழ் பெற்ற மூத்த நடிகை அஞ்சலி தேவி உடல் நல குறைவால் சென்னையில் காலமானார். ராமாயணத்தை மையமாக கொண்டு படமாக்கப்பட்ட லவகுசா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் என் டி ராமாராவுடன் சேர்ந்து சீதையின் கதாபாத்திரத்தில் நடித்த அஞ்சலி தேவிக்கு அது பெரும் வெற்றியை அளித்தது. தெலுங்கில் மட்டுமல்லாது அத்திரைப்படம் தமிழிலும் வெளிவந்து வெற்றி படமாக அமைந்தது. சிறு பருவத்திலிருந்தே நடன நாடகங்களில் புகழ்பெற்ற அஞ்சலி தேவி முதலில் குழந்தை நட்சத்திரமாக தான் அறிமுகமானார். பின் 1940களில் கதாநாயகியாக தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் நடிக்க துவங்கினார். இவர் மணாலனே மங்கையின் பாக்கியம், கணவனே கண்கண்ட தெய்வம், அடுத்த வீட்டு பெண், நிரபராதி, சர்வாதிகாரி, லவகுசா உள்ளிட்ட 500-க்கும் அதிகமான திரைப்படங்களில் பணிபுரிந்துள்ளார். தமிழில் MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகிய 3 முன்னணி கதாநாயகர்களுடனும் இவர் கதாநாயகியாக நடித்துள்ளார். திரையுலகின் முதல் பெண் தயாரிப்பாளர்களில் இவரும் ஒருவராவார். ஆதி நாராயண ராவ் என்ற இசையமைப்பாளரை திருமணம் செய்து கொண்ட இவர் சொந்த படங்களை தயாரிப்பதிலும் வெற்றி பெற்றார்.
இத்துடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. இனி விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குவார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் புதுடில்லியில் நடைபெற்று வரும் உலக ஹாக்கி லீக் போட்டிகள் குறித்த சில தகவல்களும், ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் முதல் சுற்று போட்டிகள் குறித்த சில முடிவுகளையும் பார்க்கலாம். உலகின் முன்னணி 8 நாடுகளின் ஆடவர் பங்குபெறும் உலக ஹாக்கி லீக் போட்டிகள் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி புதுடில்லியில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டிக்கு இந்தியா தகுதி பெறவில்லை என்றாலும் போட்டிகளை நடத்தும் நாடு என்கின்ற வகையில் அது போட்டியில் பங்கு பெறுகின்றது. எனினும் முதல் 2 போட்டிகளிலும் இந்தியா படுதோல்வி அடைந்துள்ளது. முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணியினர் இங்கிலாந்து அணியிடம் 2-0 எனும் கோல் கணக்கில் தோல்வியடைந்தார்கள். போட்டியின் 2வது நாளான கடந்த சனிக்கிழமையன்று நியூசிலாந்து அணியுடன் மோதிய இந்திய ஆடவர் அதில் 3-1 எனும் கணக்கில் தோல்வியடைந்து 2வது முறையாக தோல்வியை தழுவினார்கள். தனது பிரிவின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று இந்தியா ஜெர்மனியை எதிர்த்து விளையாடுகிறது. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றே ஆக வேண்டும் எனும் நிலை உள்ளது. இந்த சூழலில் நடைபெற்று வரும் உலக ஹாக்கி லீக் போட்டிகளின் முக்கியத்துவம் குறித்து, ஹாக்கி விளையாட்டு குறித்து தொடர்ந்து எழுதி வரும் இந்து பத்திரிகையின் விளையாட்டு செய்தியாளர் எஸ் தியாகராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
வேர்ல்டு ஹாக்கி லீக் எதுக்காக ஆரம்பிச்சு அப்படின்னா, உலகத்தில் இருக்க அத்தனை அபிஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஆர் அலௌட் டு கிவ் ஒன் சான்ஸ், ஒரு குவாலிஃபயர், இன்னொரு குவாலிஃபயர், இன்னொரு குவாலிஃபயர் போட்டு கடைசியில வந்து செமிஃபைனல் வந்து இந்தியன் பாட்டி விளையாடினா அந்த 6 டீம் குவாலிஃபை ஆகும். நெதர்லாண்ட்ஸ் இன்னொரு 6 டீம் குவாலிஃபை ஆனா இந்தியா ஹோஸ்ட் இதனால 8 டீம் சேர்ந்து தே ஆர் நவ பிளேயிங் தி ஃபைனல் ரவுண்ட். ஃபைனல் ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாரோ அவருக்கு டிராஃபி. இது வந்து ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ்.
இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு, வேர்ல்டு கப் இருக்கு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த வேர்ல்டு ஹாக்கி லீக் எந்த வகையில வித்தியாசப்பட்டதாக இருக்கும்?
இந்த குவாலிஃபைங் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சோட ஐடியாவே முன்னெல்லாம் சாம்பியன்ஸ் டிராஃபி வேர்ல்ட் கப் எல்லாம் ஒரு 8 டீம் மேல குவாலிஃபை ஆக முடியாது, இது டீம்ல நீ சான்ஸே கிடையாது அவளுக்கு. இப்ப வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மாதிரி உலகத்துல இருக்க அத்தனை மெம்பர்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவ வந்து வேர்ல்ட் கப்ல அந்தந்த ஊர்ல விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு பாதி. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 ஆடி ஆடி குவாலிஃபை ஆகிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி ஹாக்கி நாங்க வேர்ல்ட் ஹாக்கி லீக் அப்படி வரும்போது, ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு எல்லா டீமுக்கும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன பண்ணாங்க, எதுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, டாப் 6 டீம்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஹாக்கி லீக் வில் குவாலிஃபை ஃபார் தி ஒலிம்பிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. மீதி வந்து கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ற அளவுக்கு ஒரு 5 ஹோஸ்டுக்கு 1-12 டீம் அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டாங்க.
இந்த வேர்ல்டு ஹாக்கி லீக் சாம்பியன்ஷிப்ல இந்தியா வந்து தகுதி பெறாவிட்டாலும் நடத்துகின்ற நாடு அப்படிங்கிற முறையில போட்டியிடுது. இந்தியா இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? அப்படி வெற்றி பெற்றால் அது எந்த அளவுக்கு இந்தியன் ஹாக்கிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களை போன்றவர்கள் பார்க்கின்றீர்கள்?
இந்த டிராஃபியை இந்தியா ஜெயிச்சாங்கலாம், இது வந்து வேர்ல்டு கப்போட ஈக்குவல் என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு இதுக்கு உண்டு. இது வந்து புது டோர்னமெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துக்காக ஒரு ஆரம்பிச்ச டோர்னமெண்ட் இது. இதுல இது வந்து ஆல் தி வேர்ல்ட் டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பட் இந்தியா வின் பண்ணமா முடியாதாங்கிறது கஷ்டமான கேள்வி, சொல்ல முடியாது. பிகாஸ் டீம்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் டீம்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ஆல் தி பெஸ்ட் டீம்ஸ் இன் தி வேர்ல்ட், தே ஆர் தேர், இங்கிலாந்து, அர்ஜென்டினா, எல்லாத்தையும் வந்துட்டாங்க. ஸோ இதுல இந்தியா செமிஃபைனல் வந்தா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்ல வேண்டியது. எல்லாருமே செமிஃபைனல் வருமா, இந்த 5 டாப் 5 வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. செமிஃபைனல் இந்தியா வந்துட்டாங்கன்னா அது பெரிய அச்சீவ்மெண்டா கருதலாம்.
ஹாக்கி விளையாட்டு குறித்து தொடர்ந்து எழுதி வரும் இந்து பத்திரிகையின் விளையாட்டுத்துறை செய்தியாளர் எஸ் தியாகராஜன். அடுத்து டென்னிஸ் செய்தி ஒன்று. 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் முதலாவதான ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்கி இந்த மாதம் 26 தேதி வரை மெல்பர்ன் நகரில் நடைபெறுகின்றது. இதில் மகளிர் பிரிவில் முதல் சுற்றில் 7 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ள அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் ரஷ்யாவின் கேத்ரினா மெக்ரோவாவிடம் 2-6, 6-4, 6-2 எனும் நேர் செட்களில் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளார். எனினும் அவரது சகோதரியும் உலக டென்னிஸ் மகளிர் தரப்பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவருமான செரீனா வில்லியம்ஸ் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லே பார்ட்டியை வென்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் பிரிவில் முன்னணி ஆட்டக்காரர்கள் அனைவரும் பெரும்பாலும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டார்கள்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. நேயர்களுக்கு எமது தை பொங்கல் வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.